பொது காலம் மூன்றாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஜனவரி 17 கடந்த ஞாயிறன்று ரோஹித் வெமுலா என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டதால் இந்தியாவில் ஜாதி போர் மீண்டும் ஒரு முறை துவங்கியுள்ளது. இந்த வேதனை நிகழ்வு ஓர் உயர் கல்விக்கூடத்தில் நிகழ்ந்தது என்பது சில உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றது. சாதியை ஓர் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாத இடமே இல்லை என்பதைத்தான் ரோஹித் அவர்களின் மரணம் நமக்கு உணர்த்துகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இந்த மரணத்தையும் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அரசியல்வாதிகள் இளையோரை இலக்காக்கி வேட்டையாடி வருவது பெரும் வேதனைதான். இறைவனின் பெயரால் இயங்கி வரும் நிறுவனங்களும் சாதிய அரசியலில் சிக்கி தவிப்பதை நாம் அறிவோம். இத்தகைய ஒரு சூழலில் அன்புள்ளங்களே, நாம் இன்றைய ஞாயிறு சிந்தனையை மேற்கொள்கின்றோம்.
அரசியல் என்ற சொல்லை கேட்டதும் கட்சி அரசியலே நம் எண்ணங்களை ஆக்கிரமிப்பதால் கோவிலில் வழிபாட்டு நேரத்தில் அரசியல் பேச வேண்டாமே என்று சொல்ல தோன்றுகின்றது. வாழ்வையும் வழிபாட்டையும் பிரித்து பார்க்கும் நமது மனநிலைக்கு இன்றைய நற்செய்தி ஒரு சவாலாக அமைகின்றது. இயேசு தொழுகை கூடத்தில் நின்று அரசியல் பேசுவதை இன்றைய நற்செய்தியாக வாசிக்கின்றோம். ஆனால் இங்கு நாம் குறிப்பிடும் அரசியல் என்ற வார்த்தையின் பொருள் அரசு பிளஸ் இயல், நம்மை நாமே ஆள்வது எப்படி என்ற பாடம். இந்த கண்ணோட்டத்தில் இரு வரலாற்று நினைவுகள் நமது ஞாயிறு சிந்தனைக்கு அடித்தளமாக அமைகின்றன. முதல் வரலாற்று நினைவு இந்திய குடியரசு நாள். 1950 ஜனவரி 26 இந்தியாவில் முதல் குடியரசு நாள் கொண்டாடப்பட்டது. வருகிற செவ்வாய்க்கிழமை 67 குடியரசு நாளை கடைபிடிக்கவிருக்கின்றோம். இன்றைய இந்தியாவில் குடியரசு என்பது ஒப்புக்காக கடமைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகிவிட்டதால் குடியரசு நாள் என்பதும் ஒரு கடமையாக கடைபிடிக்கப்படுகின்றது.
அன்பு இதயங்களே, குடியரசு அல்லது மக்களாட்சி என்று சொல்லும் போது மக்களாட்சியின் உயிர் துடிப்பாக இருக்க வேண்டிய மக்களை குறிப்பாக ஜாதிய கொடுமைகளாலும் சமுதாய பாகுபாடுகளாலும் உரிமைகளை இழந்து வாடும் மக்களை நடைப்பிணங்களாக மாற்றி சமுதாயத்தின் ஓரங்களில் புதைத்துவிட்டு மந்திரிகளையும் பண முதலைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களையும் நாட்டின் மையத்திற்கு கொண்டு வரும் போது அங்கு நடப்பது மக்களாட்சியா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த அவலமான போக்கு இந்தியாவில் மட்டும் உள்ளதென்று வேதனை அடைய வேண்டாம் அன்பர்களே. உலகின் அனைத்து நாடுகளிலும் மக்களாட்சி என்ற பெயரில் பல அவலங்கள் அரங்கேறி வருவதை நாம் காண்கின்றோம்.
நாம் சிந்திக்கும் 2 வரலாற்று நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27 கடைபிடிக்கப்படும் அகில உலக தகன நினைவு நாள். 2 உலக போரின் போது உருவாக்கப்பட்ட நாட்சி வதை முகாம்களிலேயே மிகப்பெரிய ஆஷ்விட்ஸ் பிர்கெனாவ் முகாம்களில் இருந்தோரை 1945 ஜனவரி 27 ரஷ்ய படையினர் விடுவித்தனர். இந்நாளின் நினைவாக ஜனவரி 27 அகில உலக தகன நினைவு நாள் என கடைபிடிக்கப்படுகின்றது. இந்திய குடியரசு நாளும் அகில உலக தகன நினைவு நாளும் சில அடிப்படை உண்மைகளை உணர்த்துகின்றன. மனிதர்கள் இன்னும் தங்களை தாங்களே ஆளும் திறமை பெறவில்லை, இன்னும் நாம் முழு விடுதலை அடையவில்லை என்ற உண்மைகளை உரக்க கூறும் நாட்கள் இவை.
புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே,
புதிய இதயம் புதிய உதயம் மலர காண்கின்றேன்
இறைவா. புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே.
அன்பு நெஞ்சங்களே, பல வடிவங்களில் தலையுண்டிருக்கும் மனிதர்களுக்கு விடுதலை வழங்கவே தான் அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய நற்செய்தியில் முழங்குகின்றார் இயேசு. தன் பணிவாழ்வின் துவக்கத்தில் அவர் ஆற்றிய முதல் உரை லூக்கா நற்செய்தி 4 பிரிவில் இடம்பெற்றுள்ளது. மனதை தூண்டும் இந்த வார்த்தைகள் இயேசு தன் பணிவாழ்வை துவக்கிய போது அறிவித்த கொள்கை விளக்க அறிக்கை.
கொள்கை விளக்க அறிக்கை என்பது தற்போது ஓர் அரசியல் ஆயுதமாக தேர்தல் நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. தேர்தல் முடிந்ததும் அந்த சொற்கள் மக்கள் நினைவுகளிலிருந்து மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த ஆயுதத்தை தூசி துடைத்து மக்கள் மீது ஏவி வேடிக்கை காட்டுகின்றனர். இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல்கள் நடைபெறப் போகின்றன. இந்நேரத்தில் மக்களுக்கு தாங்கள் என்னென்ன செய்துள்ளோம், செய்யப் போகின்றோம் என்ற பாணியில் அரசியல் தலைவர்கள் பேசத் துவங்கிவிட்டனர்.
அன்பு இதயங்களே, பல அரசியல் தலைவர்களின் உரைகளை கேட்கும்போது என் மனம் ஸ்டீரியோ பாணியில் வேலை செய்வதை உணர்ந்திருக்கின்றேன். உங்களுக்கும் இதையொத்த அனுபவம் இருந்திருக்கும். அதாவது, தலைவர்களின் கூற்றுக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அதே வேளையில் நமது மனங்கள் அந்த கருத்துக்களை ஏற்று அல்லது மறுத்து பேசிக்கொண்டே இருக்கும். பெரும்பாலும் மறுப்பு ஒலிகளே நமது மனதில் அதிகம் எழும். இதற்கு முக்கிய காரணமாக நான் கருதுவது, உரையாற்றும் தலைவருக்கும் அவர் பேசும் கூற்றுக்களுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள். இவரை நமக்கு தெரியாதா, இவர் சொல்வதற்கும் இவரது வாழ்வுக்கும் தொடர்பில்லையே என்ற எண்ணங்கள் ஸ்டீரியோ பாணியில் நமது உள்ளங்களில் ஒலித்துக்கொண்டே இருக்கும்.
இயேசு தன் பணி வாழ்வின் துவக்கத்தில் நாசரேத்து தொழுகை கூடத்தில் துவக்க உரையாற்றினார். தன் கொள்கை விளக்க அறிக்கையை மக்களுக்கு அளித்தார். இயேசுவின் இந்த அற்புத உரையை பல்வேறு கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். இன்றைய நற்செய்தியின் இறுதியில் அவர் சொல்லியிருக்கும் ஒரே ஒரு கூற்றை மட்டும் சிறிது ஆழ்ந்து சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று இயேசு தன் உரையை நிறைவு செய்கின்றார்.
இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் நாளை நல்ல காலம் பிறக்கும் என்ற கனவு காண்பதற்கு அதிகம் பழகி போயிருந்தனர். நாளை நமக்கு விடிவு வரும் என்று அடிக்கடி பேசி வந்த அவர்களிடம் இயேசு அந்த தொழுகை கூடத்தில் நின்று முழங்கிய வார்த்தைகள் இவைதான். நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இன்று, இப்போது, இங்கு நிறைவு, விடிவு, மீட்பு வந்துவிட்டது என்று இயேசு கூறினார். தான் கூறியதை நம்பியவர், வாழ்ந்தும் காட்டியவர் இயேசு.
இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன், இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். பார்வையற்றோர் பார்க்க, காது கேளாதவர் கேட்க, என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன், இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் முழுமையாக வாழ்ந்தவர். நேற்று நாளை என்பதெல்லாம் அவர் மனதையும் வாழ்வையும் ஆக்கிரமிக்கவில்லை, ஆக்கிரமிக்க விடவில்லை. அவர் ஆற்றிய புதுமைகள், சொன்ன சொற்கள் இவற்றையெல்லாம் சிந்தித்தால் அவர் நிகழ்காலத்தில் நிகழ் நொடியில் வாழ்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக ஒரு சில
நாம் கடந்த ஞாயிறு சிந்தனையில் பகிர்ந்து கொண்ட கானா திருமண புதுமை இயேசு செய்த முதல் அறங்குறி என்று சொல்லப்படுகின்றது. அந்த புதுமையில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறியதை குறிக்க அவர் சொன்ன வார்த்தைகள், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். அவர் செய்த முதல் புதுமையிலேயே இப்போது என்ற எண்ணத்தை விதைத்தார்.
லூக்கா நற்செய்தியில் 10 தொழுநோயாளர்களை இயேசு குணமாக்கும் போது, நீங்கள் நாளை சென்று குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லாமல், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று கூறினார். இயேசு அப்படி சொன்னபோது தொழுநோய் அவர்களை விட்டு நீங்கியிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அப்போதே நம்பிக்கையுடன் எழுந்து போனார்கள், போகும் வழியில் குணமடைந்தார்கள்.
இதே போல் இயேசு முடக்குவாத முற்றவரை பார்த்து படுக்கையை தூக்கி கொண்டு உடனே நடக்கச் சொன்னார். பாலை நிலத்தில் 5000 பேருக்கு உணவளித்த புதுமையில் நகருக்கு சென்று உணவு வாங்கி வரலாமா என்ற எதிர்கால திட்டம் தீட்டிய சீடர்களிடம், உங்களிடம் இங்கே எவ்வளவு உணவு இருக்கின்றது என்ற கேள்வியுடன் அந்த புதுமையை ஆரம்பித்தார். இயேசு சொல்லித்தந்த அந்த அற்புதமான ஜபத்திலும், எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நாளை தாரும் என்றா சொல்லித்தந்தார்? இல்லையே, மாறாக இன்றே தாரும் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இன்று, இப்போது என்று வாழ்ந்து காட்டிய இயேசு இறுதியில் கல்வாரியில் சிலுவையில் தொங்கிய போதும் அதே எண்ணங்களை வெளிப்படுத்தினார். இன்றே என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று இயேசு கூறியது அவரது இறுதி வாக்கியங்களில் ஒன்று. இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டவர் விண்ணரசில் நுழைய அனுமதி கேட்டபோது அந்த கொடிய துன்பத்தின் உச்சியில் இயேசு விரக்தியுடன், என்ன பெரிய அரசு, அந்த அரசுக்கு வந்த கதியைத்தான் பார்க்கின்றீரே. ஒருவேளை நாளை அந்த அரசு வரலாம். அப்போது நான் அந்த அரசில் ஒருவேளை நுழைந்தால் நீரும் நாளை என்னோடு வரலாம் என்று நம்பிக்கை இழந்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக இயேசு கூறிய நம்பிக்கையூட்டும் சொற்கள் இவைதான், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். அன்பு இதயங்களே, இயேசு இன்றைய பொழுதில் இப்போதைய நொடியில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் என்பதற்கு இதைவிட சக்தி வாய்ந்த சாட்சி இருக்க முடியாது. நிகழ்பொழுதின் அருள் என்று பொருள்படும் த கிரேஸ் ஆஃப் த பிரசன்ட் மோமெண்ட் என்ற ஆங்கில சொற்றொடரின் முழு விளக்கமாக இயேசு வாழ்ந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, நாசரேத்தின் தொழுகை கூடத்தில் இயேசு வாசித்த ஏசையாவின் சொற்கள் பல சமுதாய சிந்தனைகளை எழுப்பக்கூடியவை. அவற்றை பற்றி சிந்திக்காமல் இன்று இப்போது என்று நாம் சிந்தித்தது இன்றைய நற்செய்திக்கு தகுந்த விளக்கம் இல்லை என்று உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம். உடலளவிலும் மனதளவிலும் கட்டுண்டு கிடந்த மனித சமுதாயத்தை விடுவிக்கவே தான் வந்ததாக இயேசு கூறிய இந்த வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் தேவையில்லையே. சமுதாய நீதி பற்றிய கனவுகள் என்றோ எப்போதோ நனவாகும் என்று ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்களுக்கு இன்றே இப்போதே என்று இயேசு கொடுத்த பாடங்கள் நம்பிக்கையை வளர்த்த முதல் பாடங்கள். சமுதாய மாற்றங்கள் இனிவரும் என்றல்ல, இப்போதே வந்துவிட்டது என்று அவர்களை நம்ப வைக்க இயேசு முயன்றது அவரது முதல் அரசியல் வெற்றி என நான் கருதுகின்றேன்.
அன்பு இதயங்களே, இன்று இப்போது என்று வாழ்வில் நாம் முழுமையாக ஈடுபட்டால், அவ்வண்ணமே நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் ஈடுபட்டால் சமுதாயத்தில் குறைகள் அதிகம் தோன்றாது. அப்படியே தோன்றும் குறைகளை களைய அன்றே அப்போதே செயல்பட்டு தீர்வுகளை கண்டால் உண்மை விடுதலை தூரத்து கனவாக இருக்காது. ஒன்றே செய்யினும் நன்றே செய்வோம், நன்றே செய்யினும் இன்றே இப்போதே செய்வோம்.
துயரும் இல்லை நீங்கே, சாதி சமய வெறிகள் பலவும் நம்மில் ஏனிங்கே,
ஏற்றத்தாழும் ஏழை துயரும் இல்லை நீங்கே, சாதி சமய வெறிகள் பலவும் நம்மில் ஏனிங்கே,
நீதி தேவன் உலகம் இது,
நீதி தேவன் உயிர்ப்பு தனிலே புதித்த உலகம் இது,
அவர் ஆதி முதலே அமைத்து தந்த அழகு சமூகம் இது, அழகு சமூகம் இது இறைவா.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு இன்று வழங்கியது வத்திக்கான் வானொலி.